நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சிவராத்திரி விரத மகிமை பக்தியுடன் எடுத்துச் சொல்கிறார் வீரகேரளம் கே மகாலட்சுமி அவர்கள்.
திருச்சிற்றம்பலம் ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேனே. மகா சிவராத்திரி பற்றிய சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவன் பஞ்சபூதங்களையும் சூரியன் சந்திரன் உயிர்கள் ஆகிய அனைத்தையும் ஆள்பவனாக உள்ளான். ஆனந்த வெள்ளமாய் விண்ணோர்க்கும் மண்ணோர்க்கும் மேலானவனாக சிவலோக நாயகனாக திகழ்கிறான். அவன் திருவடியை வணங்குவதே நமக்கு பேரானந்தம் அளிக்க வல்லது. சிவபக்தர்களாகிய நாம் அனைவரும் அனுஷ்டிக்கும் புனித விரதம் சிவராத்திரி. அடி முடி எல்லை இல்லாமல் ஜோதி உருவாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக விளங்கும் சிவனை சிறப்பாக வணங்கும் இரவே சிவராத்திரி. சிவராத்திரி தினமும் இரவு பூஜை நித்திய சிவராத்திரி என்றும், கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷ சதுர்த்தசி இரவு பூஜை பக்ஷ சிவராத்திரி என்றும், பிரதி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி இரவு பூஜை மாத சிவராத்திரி என்றும், மாசி மாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி சிவபூஜை மகா சிவராத்திரி என்றும் வழங்கப்படும். சிவராத்திரி விரதமிருந்து ஆற்றல் பெற்றவர்கள் பலர். பத்ரிகாசிரம முனிவர் சித்தி பெற்றார். இரண்யன் தேவர்களை வெல்லும் திறன் பெற்றான். தமன் என்னும் அசுரன் இந்திரனை வெல்லும் ஆற்றல் அடைந்தான். யாக்ஞவல்கியர் தத்தாத்ரேயர் துர்வாசர் சந்திரன் இவர்கள் சிவராத்திரி விரதமிருந்து சிவனருள் பெற்றனர். இஷ்வாகு குலத்தில் பிறந்த சித்திரபானு முற்பிறவியில் வேடனாக இருந்து காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற இடத்தில் இரவானதால் அங்கே தங்கிவிட்டான். ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான். சாப்பிடாமல் தூக்கம் வராததால் வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டான். அவை கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. ஒரு சிவராத்திரி நாளில் அறியாமல் செய்த இச்செயல் வழிபாடாகி புண்ணியத்தை கொடுத்தது. அதனால் சித்திரபானு தன் மனைவியுடன் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டதாக மகாபாரதம் சாந்தி பருவம் கூறுகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனின் அடியையும் முடியையும் தேடிய இரவே சிவராத்திரி. அப்போது சிவன் லிங்கோத்பவராக எழுந்தருளினார் என்றும் கூறுவர்.
உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய.
ஒரு சமயம் பார்வதி விளையாட்டாக சிவனின் கண்களை மூட உலகமே இருண்டு போனது. உலக உயிர்களின் நன்மைக்காக அம்பிகை கண்விழித்து இரவின் நான்கு ஜாமத்திலும் சிவபெருமானை வழிபட்டாள் என்றும் கூறுவர். ஆனால் ஆகம தகவல்களின்படி அம்பிகையின் அம்சமான திரையோதசியும் சிவ அம்சமான சதுர்த்தசியும் இணையும் நேரம் சிவபூஜைக்குரிய புண்ணிய காலம் ஆகிறது. சிவராத்திரி விரதம் குறித்து சிவமகாபுராணத்தில் சிவபெருமான் விஷ்ணுவை நோக்கி, உலகத்தில் முக்தி அடிக்கத்தக்கவை நான்கு. அவை சிவார்ச்சனை, உருத்திர பாராயணம், அஷ்டமி சோமவாரம், கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசி பிரதோஷ விரதம், காசியில் மரணம் என்பவையாம். இந்த நான்கிலும் சிவராத்திரி விரதமே மிகவும் உத்தமமானது. இதைவிட சிறந்த விரதம் ஒன்றும் இல்லை என்கிறார். அனைவரும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்கலாம். மாசி மாதத்தில் வருகிற கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியின் நள்ளிரவு 14 நாழிகையானது கோடி பிரம்மகத்திகளை நசிக்கச் செய்யும். சிவாலயத்திலிருந்து எந்த காரியத்தை செய்தாலும் ஒன்று அனந்தமாகும். பால் தயிர் தேன் நெய் முதலிய பூஜா திரவியங்களை சேகரித்து கொண்டு அந்தந்த திரவியங்களை அந்தந்த மந்திரங்களை சொல்லி அபிஷேகம் செய்ய வேண்டும். கீதம் நிருத்தம் வாத்தியம் இவற்றை பக்தியுடன் சமர்ப்பிக்க வேண்டும். சிவஸ்தோத்திரங்களால் தியானிக்க வேண்டும். சிவ மகிமையை பிறருக்கு சொல்ல வேண்டும் அல்லது பிறர் சொல்ல கேட்க வேண்டும். இவ்வாறு நான்கு ஜாமங்களிலும் நித்திரை இல்லாமல் விழித்திருந்து பூஜிக்க வேண்டும். இப்படி விரதம் செய்தவர்களுக்கு அருகில் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பார். விரதம் செய்பவர்கள் மனம் மொழி மெய்களால் வந்த துன்பங்கள் அழிந்து சுகித்திருப்பார்கள். மறுநாள் அமாவாசையில் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து அதிதிகளுக்கு அன்னம் அளிக்க வேண்டும். அமாவாசையில் அன்னம் அளித்தால் அந்த பக்ஷம் 15 தினங்களும் அன்னமிட்ட பயன் உண்டாகும். இந்த விரதத்தை பற்றி கேட்பவர்களும் படித்தவர்களும் சொன்னவர்களும் சிவ அருள் பெறுவார்கள். இந்த விரதத்தை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார்.
புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவோம் நம சிவாய, கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
சிவமகாபுராணத்தில் வேடன் ஒருவன் அஞ்ஞானத்தோடு இந்த விரதத்தை கடைபிடித்து அவன் பாவங்கள் எல்லாம் ஒழிந்த ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு வனத்தில் வேடன் ஒருவன் இருந்தான். அவன் வேட்டையாடுவதோடு வழிப்பறி செய்தும் நற்கர்மம் எதையும் செய்யாதவனாக இருந்தான். ஒரு மகா சிவராத்திரி தினத்தன்று வேடனின் குடும்பத்தார் எந்த வகையிலாவது ஜீவஹிம்சை செய்து தங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கும்படி கேட்டார்கள். அவனும் வில்லை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு சென்று மிருகங்களை தேடி அலைந்தான். ஒரு மிருகமோ ஒரு பறவையும் கூட கிடைக்கவில்லை. சூரியனும் அஸ்தமித்தது. வேடன் வீட்டில் தாய் தந்தையர் மனைவி குழந்தைகள் ஆகாரமின்றி வருந்துவார்களே என்று எண்ணி வருந்தினான். எப்படியும் உணவின்றி வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று தீர்மானித்து அருகிலிருந்த தடாகத்தில் சிறிது தண்ணீர் பருகி ஒரு பாத்திரத்தில் சிறிது ஜலம் கொண்டு கரையில் தடைத்திருந்த வில்வமரம் ஒன்றில் ஏறி மறைந்து கொண்டான். தாகம் தணிக்க மிருகங்கள் தடாகத்திற்கு வரக்கூடும், வந்தால் அவற்றை கொண்டுவிடலாம் என்று பசியுடன் சிந்தை நொந்து வருந்தி கண்விழித்து கொண்டிருந்தான். முதல் ஜாமத்தில் பெண்மான் ஒன்று அங்கே வந்தது. அதை கண்டதும் வேடன் அம்பை வில்லில் பூட்டினான். அவன் உடல் அசைவால் கையில் இருந்த பாத்திரத்தில் இருந்து சிறிது ஜலமும் வில்வ மரத்திலிருந்து வில்வ தளங்களும் அந்த மரத்தடியிருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. இதனால் வேடன் அந்த சிவராத்திரியில் முதல் ஜாம பூஜையை செய்தவனானான். இந்நிலையில் வேடன் அம்பை வில்லில் பூட்டி சத்தத்தை கேட்ட பெண்மான், வேடா நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் என்று கேட்டது. வேடன், என் குடும்பம் முழுவதும் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறது, ஆகையால் உன்னை கொன்று ஆகாரமாக்கப் போகிறேன் என்றான். அதற்கு பெண்மான், எனக்கு சில குட்டிகள் இருக்கின்றன, அவற்றை பாதுகாக்கும்படி என் உடன் பிறந்த ஒரு பெண்மானை நியமித்துவிட்டு வருகிறேன். என் இறைச்சியாலே நீங்கள் திருப்தி அடைவதாயின் எனக்கு மிகவும் புண்ணியமே என்று கூறியது. அதை கேட்ட வேடன் நம்பாமல், ஆபத்து காலத்தில் யாவரும் சமயோசிதமாக பொய் பேசுதல் வழக்கம் என்றான். ஆனால் பெண்மானோ சத்தியத்தாலேயே யாவும் நிலைத்திருக்கின்றன. ஜீவஹிம்சை செய்கின்ற நீ என் சொல்லை பொய்யெனக் கொள்ள வேண்டாம். நான் சொல்லியபடி மீண்டும் உன்னிடம் வந்து உனக்கு இரையாக தவறுவேனாகில் நான் பெரும் பாவத்தை அடைவேன் என்று பலவாறாக வேண்டியது. வேடனும், நீ இனி உன்னிடத்திற்கு விரைவில் சென்று திரும்பி வருக என்று விடை கொடுத்தான். அது வரும் வரையில் அடுத்த ஜாமம் முற்றும் வேடனுக்கு நித்திரையின்றி சென்றது. இவ்வாறு இருக்கையில் அந்த மானின் உடன் பிறந்த இளையமான் இதை தேடிக்கொண்டு குளக்கரை அடைந்தது. வேடன் மீண்டும் அம்புவிட ஆயத்தமானான். முன்போலவே ஜலமும் சில வில்வ பத்திரங்களும் லிங்கத்தின் மீது விழுந்தன. அதனால் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு சிவராத்திரி காலத்தில் வேடன் இரண்டாம் ஜாம பூஜை செய்தவன் ஆனான். அந்த இளையமானும் வேடனை வேண்டி மீண்டு வருவதாக கூறி தண்ணீர் பருகி தன் இடத்தை அடைந்தது. வேடனுக்கு இரண்டாம் ஜாமமும் நித்திரையின்றி நீங்கியது. இதற்குள் இரு பெண்மான்களுக்கும் கணவனாக உள்ள ஆண்மான் அவ்விரண்டு மான்களையும் தேடி நீர்த்துறையே அடைந்தது. பருத்து உயர்ந்திருக்கும் ஆண்மானை கண்டு வேடுவன் கழிப்படைந்து வில்லை ஏயே எத்தனித்தான். அப்பொழுது முன்போலவே நீரும் வில்வ தளங்களும் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அதனால் அவன் சிவராத்திரியில் மூன்றாம் ஜாம பூஜை செய்தவன் ஆனான். வேடுவனது நான் ஒளியை கேட்ட ஆண்மான், நீ என்ன செய்ய இருக்கிறாய் என்று கேட்க வேடன் முன்போலவே கூறினான். ஆண்மானும், என் குட்டிகளை என் பேடுகளிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து உனக்கு இரையாகிறேன் என்றது. அதற்கு வேடன், ஓ மானே, இதுக்காரும் அந்த மிருகங்கள் யாவும் உன்னை போலவே இந்த வார்த்தைகளை சொல்லி என்னை வஞ்சித்துவிட்டு போய்விட்டன. ஒன்றேனும் இதுகாரும் வரவில்லை. நீயும் போய்விட்டால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எவ்வாறு ஜீவனம் நடக்கும் என்றான். ஆண்மான், ஓ வனசாரா, என்னிடத்தில் பொய் என்பதே கிடையாது. பொய் பேசுகிறவன் பூர்வத்தில் செய்த புண்ணியம் முழுவதையும் நொடிப்பொழுதில் நாசப்படுத்துகிறான். நான் வாராத பட்சத்தில் பெரும் பாவக்கடலில் வீழ்வேன் என்றது. வேடனும் நம்பிக்கை உண்டாகி போய் வருக என்று விடுப்பித்தான். ஆண்மானும் நீர்பருகி தன் இடத்தை அடைந்தது. அம்மூன்று மான்களும் சந்தித்து நடந்தவற்றை சொல்லிக் கொண்டும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவ்வேடுவிடம் போக வேண்டும் என நிச்சயித்துக் கொண்டன. மூத்த பெண்மா, நான் முதலில் வருகிறேன் என்று சொன்னதால் நான் மட்டும் போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்றது. இளையமான், நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவன், நான் போகிறேன், நீங்கள் இருவரும் இருங்கள் என்றது. ஆண்மான், நான் ஒருவன் போகிறேன், நீங்கள் இருவரும் இருங்கள் என்றது. ஒரு வழியாக மூன்றும் குட்டிகளை பிற மான்களிடம் விட்டுவிட்டு புறப்பட்டன. வேடுவன் மான்கள் எப்பொழுது வருமோ என்று வழிபார்த்து கொண்டிருந்தான். மூன்று மான்களும் சொல்லிப்போனது போலவே வந்ததைக் கண்டதும் சந்தோஷப்பட்டு வில்லை எடுத்தான். மீண்டும் நீரும் வில்வபத்திரங்களும் சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. அதனால் அவன் சிவராத்திரி காலத்தில் நான்காம் ஜாம பூஜை செய்தவன் ஆனான். அவ்வேடுவனுடைய பாவங்கள் அப்பொழுதே அவனை விட்டு ஒழிந்தன. இதற்குள் அம்மான்கள் மூன்றும் எங்களை உனக்கு உணவாக்கிக் கொண்டு எங்களை பாக்கியசாலியாக்க வேண்டும் என்று கூறின. வேடன் அவற்றின் வார்த்தைகளால் மிக்க வியப்படைந்து தான் அன்றைய தினம் அறியாமல் செய்த சிவபூஜா பலத்தினால் திவ்ய ஞானமடைந்து, ஆகா, அறிவு குறைவுள்ள இம்மிருகங்களே தங்கள் தேகத்தால் அந்நியருக்கு உதவி செய்து எவ்வளவு புண்ணியம் அடைகின்றன. நான் மனித ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் செய்தேன்? பிறரை துன்புறுத்தி என் உடலையும் என் குடும்பத்தையும் போஷித்தேன். எனக்கு என்ன கதி கிடைக்குமோ? என் வாழ்க்கை நிந்திக்கத்தக்கது என்று வில்லிருந்து அம்பை எடுத்துவிட்டு, உங்களை கொல்ல மாட்டேன், உங்கள் இடத்திற்கு திரும்பி போங்கள் என்று கூறினான். கடூர மனமுடையவனாயிருந்து திவ்ய ஞானத்தை அடைந்த வேடனால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் அவனது பூஜைக்கு மனமிக மகிழ்ந்து, என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். வேடன் சிவனை பணிந்து, என்னை மன்னித்து எளியனை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமான் அவனுக்கு குகன் என்னும் பெயரடித்து, நீ சுகபோகங்களை அடைந்து வல்லவனாய் திவ்யமான கீர்த்தியை அடைவாய். அயோத்தி மன்னனாகிய தசரதன் மகனாக விஷ்ணுவே ராமாவதாரம் செய்யும் போது உன்னிடத்தில் வந்து உன்னால் பூஜிக்கப்பட்டு செல்வான். தேவர்கட்கும் முனிவர்கட்கும் கிடைத்தற்கு அரிய முக்தியை பெறுவாய் என்று வரம் கொடுத்து அருளினார். இவ்வாறு இருக்கையில் மான்களின் குட்டிகளும் தங்கள் தாய் தந்தைக்கு உண்டாகும் கதியே தங்களுக்கும் சம்பவிக்கட்டும் என்று அவ்விடம் வந்து சேர்ந்தன. அதனால் அந்த மான்களுக்கும் குட்டிகளுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது. சொர்க்கத்தை அடைந்தன. அகுக வேடனும் அது முதல் அகண்ட ஐஸ்வர்யம் அடைந்து ராமமூர்த்தியை தரிசித்து ஆயுள் முடிவில் சிவபதவி அடைந்தான். எல்லா சாஸ்திரங்களும் தர்மங்களும் விரதங்களும் தீர்த்த யாத்திரைகளும் தானங்களும் பலன்களும் சிவராத்திரி விரத பலனுடன் சமமாகாது. ஆகவே மிக்க சுபகரமான இச்சிவராத்திரி விரதத்தை நாமும் அனுசரிப்போம். அடியேனை இப்பணியில் செலுத்தி ஆட்கொண்ட அருளும் பேரருட்திறத்தை நினைந்து அவரது பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் போற்றி வணங்கி இவ்வுரையை சமர்ப்பிக்கின்றேன். வளர்க சிவனரி, வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம். சிவராத்திரி குறித்து சிவமகா புராணத்தில் இறைவன் விஷ்ணுவை நோக்கி முக்திக்கு இன்றியமையாத சாதனங்களாக கூறியவற்றை பார்ப்போம். தன்னோடு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவனாம் சிவன் என்னும் நாமம் தமக்கே உடைய செம்மேனி எம்மான் அம்மானாம் பரம்பொருளை வணங்கும் சைவத்தை சிவத்தை போற்றும் பெருமக்களுக்கு திருநீறு, உருத்திராக்கம், ஐந்தெழுத்து, வில்வ இலைகளால் சிவனை பூஜித்தல், ருத்ர பாராயணம், திருமறைகளை ஓதுதல் இன்றியமையாத சாதனங்களாக விளங்குகின்றன. திருநீறு என்பது தூய்மையான பசுவின் சாணத்தை சாத்திர முறைப்படி புடமிட்டு தயார் செய்யப்படுவது. திருநீறு விபூதி, பஸ்மம், சாரம், ரக்ஷை, பசிதம் என பல பெயர்கள் உடையது. திருநீற்றுக்கு வழங்கும் பெயர் காரணம் என்னவென்றால், நீடலூரும் தீவினை அனைத்தும் நீற்றிவிடலால் நீரென்றும், வீடில் வெறுக்கை தருதலினால் விபூதி என்றும், உயிர்தொரும் கூடுமல மாசினை கழுவும் குணத்தால் சாரம் என்றும், படம்போட வளர் சோதியை தரலார் வசிதம் என்றும் உரைப்பாராள் என்கிறது பேரூர் புராணம். சமஸ்கிருத பெயராகிய விபூதிக்கு விலைமதிப்பற்றது என்று பொருள். பூதி என்றால் ஐஸ்வர்யம், வி என்றால் தன்னிலும் மேலான வேறொரு செல்வம் இல்லாதது. மேலான ஐஸ்வர்யம் தருவது விபூதி. நீரில்லா நெற்றி பாழ் என்பது அவ்வையின் முதுமொழி. திருநீரிடுவது என்பது மருத்துவம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது, மங்களம் சார்ந்தது. மனித உடலில் உள்ள 72,000 நாடிகளும் நெற்றியின் பின் உள்ள மூளையில்தான் வந்து சேருகின்றன. இங்கிருந்துதான் பிரிந்து உடலெங்கும் பரவி செல்கின்றன. நெற்றியில் திருநீரிடுவதன் மூலம் நாடி நரம்புகளில் உள்ள தீய நீர்கள் வற்றுகின்றன. இதனால் உடல் ஆரோக்கியம் புத்துணர்வு பெற்று ஆயுள் நீடிக்கின்றது. திருநீற்றின் பெருமையை, பிணியலாம் வரினும் அஞ்சேன், பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள், திணிநிலம் பிழந்தும் காணா சேவடி பரவி, வெந்நீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்றும் மாணிக்க வாசகரும், கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளாள் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூர் அரணே என்று உரிமையோடு கேட்கலாம் என்று அப்பர் பெருமானும் கூறுகின்றனர். சாம்பல் ஒன்றே உலக முடிவில் யாவும் ஒடுங்கிய காலத்து எஞ்சி இருப்பது. இதுவே எல்லா பொருள்களின் உண்மை தூய நிலையாகும். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவுள்ளொரு பிடிசாமராய் வெந்து மண்ணாவது காண்கிறோம். இவ்வுண்மையை காட்டவே சிவபெருமான் சுண்ண வெண்ணீற்றனாக விளங்குகின்றான்.
காடுடைய சுடலை பொடி பூசியன்
உள்ளம் கவர் கள்வன் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் பாடினார். எரித்தாலும் எவ்வித மாற்றமும் அடையாமல் இறைவனைப் போல் தானும் அழியாதது என்பதை எடுத்து காட்டுவது நீர். கங்காடன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே ஆமாகில் தங்கா வினைகிடும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே என்று திருமூலர் பாடியுள்ளார். திருநீர் அணியாதவர் வாழும்பூர் சுடுகாடாம், திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்று அப்பர் பாடியுள்ளார். ஆளவாய் அண்ணலை நினைத்து கூன்பாண்டியனின் வெப்பு நோயை தீக்க
மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு
என்னும் பதிகம் பாடி அருளினார் ஞானசம்பந்த பெருமான். என்றால் என்னே திருநீற்றின் மகிமை. அடுத்து ருத்ராட்சத்தின் மகிமையை பார்ப்போம். ருத்ரன் என்றால் சிவபெருமான், அட்சம் என்றால் கண், ருத்ராட்சம் சிவபெருமானது கண் என்று பொருள். சிவபெருமானது பெருமை எப்படியோ அப்படி பெரியது ருத்ராட்சத்தின் பெருமையும். ருத்ராட்சத்திற்கு தெய்வமணி, புனித மாமணி, நாயகன் விழிமணி, கண்மணி, அக்கமணி, கண்டி, அக்கம், சிவமணி என பல பெயர்கள். வேண்டுவார்க்கு வேண்டியதெல்லாம் தடையின்றி தாராளமாக வழங்கி அருளும் பரம தயாளனான தியாகேசன் புப்புராதிகளை தன் மூன்று திருக்கண்களாலும் உற்று நோக்கி அழித்து விண்ணவரை காத்து அருளினார். அப்பொழுது பெருமானது மூன்று கண்களிலிருந்தும் நீர்த்துளிகள் தோன்றி பூமியில் விழுந்தன. விழுந்து உத்ராக்க மரங்களாக தோன்றின. இம்மரங்களின் விதைகளே உத்ராக்க மணிகள். இவை இயற்கையாகவே துவாரத்துடன் தோன்றுவதால் மாடைகளாக்கி அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சம் அணிந்தவர்களை தீய சக்திகள் அண்டாது. நம் இன்னல்கள் அனைத்தையும் நீக்கும். ருத்ராட்சத்திற்கு மந்திரங்களை சேமித்து வைக்கும் ஆற்றல் உண்டு. ருத்ராட்சம் அணிந்தவர் சிவநாமத்தை ஒரு முறை உச்சரித்தால் 108 முறை உச்சரித்த பலனை அடைகிறார்கள். 1000 கலன் உடம்பனைத்தும் தாங்கினும் மாயிரும் பொறையலால் வருவது ஒன்றில்லை. நாயகன் விழிமணி ஒன்றும் ஓர் நார் உடல் மீ அணிந்திடில் வினையாயின வீருமே என்று சீகாழத்தி புராணம் கூறுகிறது. ருத்ராட்சத்தில் 1 முதல் 21 முகங்கள் வரை உள்ளன. கபில நிறம், பொன்னிறம், செந்நிறம், வெண்மை நிறம், கருநிறம் உள்ள மணிகள் உள்ளன. 5 முகம் உடைய ருத்ராட்சங்கள் எளிதில் கிடைக்கின்றன. 5 முகம் உடையவை அரணின் வடிவமாகவே கருதப்படுகிறது. ருத்ராட்சத்தை நூலில் கோர்த்தோ தங்கம் வெள்ளி செப்பு முதலிய உலோகக் கம்பிகளில் கட்டியோ அணியலாம்.
சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும்.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய,
உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய.
அடுத்து திரு ஐந்தெழுத்தை பற்றி பார்ப்போம். அனைத்திற்கும் முதலாகியவர், பிறவி பிணிக்கு வைத்தியர், பக்தர்களின் குற்றத்தை மறந்து குணத்தை கொண்டாடுபவர். அவரே நாள்தோறும் நாம் காணும் சூரியனாக சந்திரனாக உதிக்கிறார். உலகில் காண்பதெல்லாம் அவர் கொள்ளும் வடிவேயாம். ஏதும் ஒன்று அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றியே அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரரே என்று அப்பர் பெருமானும் அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லி முந்தியெழும் பழைய வல்வினை மூடாமுன் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரே என்றுகொள் எய்துவதே என்று சுந்தரரும் யானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என மாணிக்க வாசகரும் சிவாய நம என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என ஔவையாரும் பாடியுள்ளனர். சிவமாகிய பரம்பொருளை முழுமுதற் பொருளாய் கொள்ளும் சைவர்கள் நம்மை உருவாக்கி நமக்குள்ளே வீற்றிருக்கும் இறையை வணங்குதலே பக்தியாகும். இறைவனை அடைவதற்கு மிக எளிய வழியும் அதுவே. ஐந்தெழுத்தை புல்லாங்குழலில் ஓதியே சிவப்பேற்றை அடைந்தவர் ஆனாயநாயனார். மந்திரங்களை இறைவன் தனக்கு வடிவமாக கொள்வான். அம்மந்திரங்களில் சிறந்தது திரு ஐந்தெழுத்து. அது ஞானத்தை தரும் மறைமொழியாகும். வடமொழியில் அது பஞ்சாட்சரம் எனப்படும். நம சிவாய சிவாய நம என்பதே திருவைந்தெழுத்து எனப்படும். ஐந்தெழுத்து ஞான நெறியில் நம்மை செலுத்தும். தீட்சை வாங்கும் சிவனடியார்களுக்கு ஐந்தெழுத்து மந்திரமாக உபதேசிக்கப்படும். அதை தொடர்ந்து உச்சரிப்பதால் வினை நீங்கி முக்தி பேறு கிடைக்கும். போற்றி நீரு அணிந்து உருத்திர சாதனம் பூண்டிடு. ஐந்தெழுத்து உள்ளே சாற்று. நீ, குரு, ஆதி மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சு. இவை செய்தால் மாற்றலாம் பிறப்பு இறப்பினை. நெஞ்சமே மன்றுள் ஆடிய தாழும் தோற்றும் உள் ஒளிக்கு உள் ஒளியாய் அதை தொழுது வாழ்தலுமாமே என்று அருள்மிகு சாந்தலிங்க அடிகாரின் கூற்றுப்படி வாழ்ந்து சிவப்பேற்றை அடைவோமாக. அடுத்ததாக ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரம் என்பது துன்பத்தை போக்க வைக்கும். பரமேஸ்வரின் பல குணாதிசயங்களை அற்புதமான பதங்களாலும் இனிய ஸ்வரத்தோடும் பாராயணம் பண்ணும் புகழ் மாலை. ருத்ர ஜபத்தால் மனம் குளிர்ந்த மகாதேவனிடம் நம் இஷ்டத்தை விண்ணப்பிப்பதே சமக்கமாகும். யஜுர்வேதத்தின் தலைசிறந்த 7 காண்டங்களுள் 4வது காண்டத்தின் நடு பகுதியாக காணப்படுவது ஸ்ரீருத்ரம். இதனுடைய இருதயஸ்தானத்திலிருந்து சிவபஞ்சாட்சர மந்திரம். இது சிவனடியார்களால் நித்திய பூஜையிலும் ஜபத்திலும் ஹோமத்திலும் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. இது திருப்பி திருப்பி உருவேற்றுவதற்கு உரியவை. சம்சார தடைகளை நீக்கி முத்திக்கு சாதனமாவதால் இது உபனிஷத்தாகிறது. ஒரு மரத்தின் வேரில் நீர் ஊற்றினால் கிளைகள் செழிப்பது போல் ஸ்ரீருத்ர ஜபத்தால் எல்லா தேவதைகளும் திருப்தி அடைகின்றன. ஸ்ரீருத்ரம் ஜபித்து காரிய சித்தி பெறலாம். பிரம்மாண்டம் முழுவதும் பரவிய சரீரம், விபூதி பூச்சால் பனியை ஒத்த ஒளி, சர்ப்ப ஆபரணங்கள், கரை கண்டம், பிரேச்சந்திரனை சூடிய ஜடாமுடி, வில்லேந்திய கைகள், முக்கண், ருத்ராட்ச மாலை இவற்றுடன் கூடிய வடிவத்தில் ஈஸ்வரனை தியானித்து ஸ்ரீருத்ரத்தால் போற்றினால் எல்லா நன்மைகளும் கைகூடும். ஸ்ரீருத்ரத்தில் பிரார்த்தனையும் நாமங்களால் நமஸ்காரமும் கூறப்படுகின்றன. வீடுகளில் தினமும் போத முடியாதவர்கள் ஒளி நாளாவையாவது ஒலிக்கச் செய்து கேட்பது மிகவும் உத்தமமாகும். வீடும் சுபிட்சமாகும், நமக்கும் இன்பப்பேற்றை அளிக்கும்.
சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே.
அடுத்ததாக வில்வேலையை பற்றி. த்ரிதளம் த்ரிகுணாகாரம் த்ரிநேத்திரம் சத்ரயாயுஷம் த்ரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். இதன் பொருள் விஸ்வேஸ்வரனுக்கு மிகவும் பிடித்தது வில்வம். வில்வ இலைகளால் சிவனை பூஜித்தல் இன்றியமையாதது. வில்வத்தின் 3 இலைகளும் சிவனின் முக்கண்ணை நினைவுபடுத்தும். அவை முறையே சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களையும், இச்சா, கிரியா, ஞானம் என்னும் 3 சக்திகளாகவும் மும்மூர்த்தி சொரூபம் எனவும் சொல்வர். வில்வ தலங்களால் சிவபூஜை செய்வோர் 3 ஜென்மங்களில் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு சிவபதவியை அடைகிறார்கள் என்று அறநூல்கள் கூறுகின்றன. வில்வத்தின் தனிச்சிறப்பு அதற்கு நிர்மால்யம் கிடையாது. இறைவனுக்கு சாற்றியதை மீண்டும் கழுவி பயன்படுத்தலாம். வில்வத்தளத்தின் 3 இலைகளையும் தனித்தனியாக பீத்து பூஜிக்கல் ஆகாது, தளமாகத்தான் பூஜிக்க வேண்டும். ஒரு வில்வத்தளம் சகல பாவங்களையும் நீக்கி சிவபதவியை அளிக்கும். வில்வத்தளம் ஒவ்வொன்றும் 100,000 சொர்ண மலர்களுக்கு சமம். வில்வ மரம் வளர்ப்பதால் அஸ்வமேத யாகம் செய்த பலன், 1,000 பேருக்கு அன்னதானம் அளித்த பலன், கங்கையில் நீராடி காசி முதல் ராமேஸ்வரம் வரையில் உள்ள சிவஸ்தலங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்த பலனை பெறலாம். வில்வத்தள பூஜை மற்ற பூஜைகளை விட 64 மடங்கு அதிக பலன் அளிக்கக்கூடியது. வில்வ பூஜையால் மகிழ்ச்சி அடைவது போல் மாதேவன் மற்ற எந்த பூஜையாலும் மகிழ்ச்சி அடைவதில்லை. சிவனை ஆசுதோஷி என்பார்கள். அவர் அபிஷேக பிரியன். ஆசுதோஷி என்றால் எளிதில் திருப்தி அடைபவர் என்று பொருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது போல அவன் அருள் பெற்று வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை என் அப்பன் சிவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
சிவராத்திரி விரத மகிமை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லியவர் வீரகேரளம் கே மகாலட்சுமி அவர்கள்.